தேவனுடைய உடன்படிக்கை இப்பொழுது உலகச்சிறை நிலைவரப்பட்டது. ஆபிரகாமே, நீ இந்த காரியத்தை செய்தபடியினாலே ஒரு நாள் வருகிறது, என் குமாரன் உலக ஜனம் அனைத்துக்குமாக என் ஒரே போரான குமாரனை நான் அந்த கல்வாரிக்கு நான் அனுப்ப இருக்கிறேன். ஹல்லேலூயா. It's going to shake the houses. உன் வீட்டை அசைச்சேச்சு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் once and for all நிச்சயத்துக்குமாக ஒரே தடவை அந்த பலி செலுத்தப்பட்டது. That's it. இயேசு சொன்னார், முடிந்தது. இதுக்கு பிறகு வேறு எந்த பலியும் இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை அடங்கிய இந்த புத்தகத்திலே ஆதியாகமம் தொடக்கம் கடைசி புத்தகம் வெளிப்படையாகும் வரை ஒரு காரியம் தொடர்பாக மறுபடியும் 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 கூறப்பட்டு கொண்டே வருகிறது. தேவனுடைய இருதயத்தின் மையமாக அது இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே தொடங்கி கடைசி புத்தகம் மட்டும் போகிறது. தேவன் மறுபடியும் மறுபடியும் அதை ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கும் மிக தந்திரமாக பிசாசு இந்த முக்கியமான காரியத்தை திருடி போட்டது. விசுவாசிகளிடத்திலிருந்து அதை எடுத்து போட்டது. அதனாலே தோல்வி அடைந்தவர்களாக ஜீவிக்கிறார்கள். சபைகளிலே வல்லமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. ஆகினாலே தேவன் எதை வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார், எதை மையமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி, எதை திரும்ப திரும்ப கூறுகிறார் என்று சொல்லி நாங்கள் அவதானிக்க வேண்டும். அது மிக நம்மை விழுந்த பொறுப்பாக இருக்கிறது. இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவர் திரும்ப திரும்ப கூறும் அந்த சொல் இஸ் த பிளட், ரத்தம். ஐ செட் ரத்தம். இப்படி சொல்றதே பிசாசுகளுக்கு அப்படியா? இந்த ரத்தம், இந்த சொல் அடிக்கடி அடிக்கடி எல்லா புத்தகங்களையும் திரும்ப 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 எத்தனையோ அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படியோ சபைகள் அநேகமானவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இதை இழந்து போனார்கள். தேவன் மையமாக வைத்திருக்கும் அந்த காரியத்தை இன்றைக்கு கழிச்சபச்சோடுக்கள். ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த அந்த கட்டளையில் இருந்து மாறி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டு அவருடைய மனைவியின் சொற்களுக்கு கீழ்ப்படைந்தான். தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தான். அதனாலே ஆதியிலே தொடங்கின அந்த குடும்பம் ஆளுக செய்ய வேண்டிய நேரத்திலே, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து நிர்வாணமாக தங்களுக்கு காணப்பட்டு தேவனை அந்த பக்கமாக தேவன் வந்ததும் அவரை கண்டு பாய்ந்து ஒளிந்து கொண்டார்கள். அவரது குரலை கேட்டு ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்கவில்லை, நீ எங்கே இருக்கிறாய். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் நடந்தது என்னென்று சொல்லி, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து இலைகளை எடுத்து உடுத்திக்கொண்டார்கள். ஆட்சி மாற்றி இலைகளை எடுத்து தங்களுக்கு ஆடைகளாக பின்னிக் கொண்டார்கள். ஆனால் தேவனோ அவர் வந்து அவர்களுக்கு தோல் ஆடையினாலே உடுத்து வைத்தார். அவர்கள் செய்து கொண்ட அந்த நிர்வாணத்தை நிர்வாணம் பாவத்துக்கு சமமாயிருக்கிறது. அதை மறைப்ப அவர்கள் எடுத்துக்கொண்ட வழிதான் சமயம். எல்லா மதங்களும் கிறிஸ்தவம் மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியம் இல்லை. அந்த சொல் வேத புத்தகத்தில் இல்லை. கிறிஸ்து என்று தான் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தார், அவருடைய இரட்சத்தினாலே கழுவப்பட்டிருந்தால், மனம் திரும்பி அவர்களை உன்னை ஒப்பு கொடுத்திருந்தால், நீ அவருடைய பிள்ளை, அவருடைய ஸ்தானாதிபதி, அவருடைய பிரதிநிதி. சுவாதமும் மேவாளம் சாத்தானின் அடிமையானார்கள், அசுத்தாவிகளுக்கு அடிமையானார்கள். ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள், துரத்தப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அந்த தோல் ஆடையை கொடுத்தார். அங்கே இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. ஏதோ ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் அந்த குற்றம் இல்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோல் சில சொல்லுகிறார்கள் அந்த இரத்தம் தோய்ந்திருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களை உடுத்தி வைத்திருப்பார். ஏனென்றால் இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. மாசற்று ஒரு இரத்தம் அங்கு, குற்றமற்ற ஒருவருடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும். சோ ஏதேன் தோட்டத்திலேயே அங்கே தொடங்கியது அந்த தோல், அந்த உடை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். Blood was shed and started from Garden of Eden. அது ஏதேனில் தொடங்கிய காரியம். இப்பொழுது ஆதாம் ஏவாளுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவனுடைய பெயர் காயின், மற்றவனுடைய பெயர் ஆபேல். ஆபேல் ஆடுகளை வளர்க்கிறவனாயிருந்தான், ஆட்டு மந்தைகளை. காயின் பயிர் செய்கிறவனாக இருந்தான், தோட்டம், மரக்கறை வகைகள், இன்னும் மற்ற காரியம். இவர்கள் இருவரும் தேவன் அண்டை நெருங்கும் பொழுது ஆபேல் நல்ல அந்த ஆடுகள் அந்த மந்தையிலே தெரிவு செய்து திறமையானவற்றை எடுத்து அவரண்டை சேரும் நேரத்திலே அந்த அவரது பிரசன்னத்துக்களை போகும் நேரத்திலே அதை அடித்து அந்த இரத்தத்தின் மூலமாக சென்றான். காயினோ அவன் பயிரிடுகிற அந்த மரங்களிலே அதிலிருந்து சில காணிகளை கொண்டு போய் கொடுத்தான். காயின் தன்னுடைய சொந்த மதத்தை பின்பற்றினான், தன் சொந்த சித்தத்தை பின்பற்றினான். இப்படி போனாலும் நான் தேவனிடம் போகலாம், எந்த வழியில் போனாலும் தேவனை ஏற்றுக்கொள்வார் இல்லை. அவர் அண்டை நெருங்குவதற்கு ஒரே வழி இரத்தம். அவர் அண்டை நெருங்கி அவருடைய பிரசன்னத்துக்கு நுழைவதற்கு ஒரே வழி இரத்தம். அதை விட வேறு ஒரு வழி இல்லை. இன்றைக்கு நீ அறிந்து கொள், எப்படி தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழைகிறாயா அல்லது நுழைந்திருக்கிறாயா உன் பழைய வாழ்க்கையில். இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாயா? இரத்தத்தின் மூலம் மட்டும்தான். இவர்களுக்கு எப்படியோ இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் தகப்பன் அதை நிச்சயமாக கூறியிருக்க வேண்டும். அந்த ஒழுங்கு, இவர்கள் தாய் தகப்பன் பிழை செய்தார்கள், ஆனால் தேவன் இவற்றை அவர்களை கைவிடாது. அவர்களுக்கு தோல் உடை அந்த இரத்தம் தோய்ந்த அந்த உடை கொடுத்தது மட்டுமல்ல, எவ்விதமாக இனிமேல் தம்முடைய நெருங்க வேண்டும் என்கிற அந்த முறையையும் காட்டி கொடுத்தார். அதற்கு கீழ்ப்படிந்தான் ஆபேல். எபிரேயர் 11:4 ஆபேலினுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவன் எரிச்சல் கொண்டான். ஆனால் அவர்களுக்கு எப்படி அது தெரிந்தது? சகோதரர்களே, ஆதியிலே தேவன் ஒரு பலியை ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கு எப்படி அறிகுறி தெரியுமா? நெருப்பு உடனே வந்தது. I said fire came down. ரத்தம் அங்கே சிந்தப்பட்டதும் நெருப்பு அங்கே வந்ததே. நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா அப்போஸ்தலர் 2 இரத்தம் அக்கினி. ஆம் சகோதரர்களே, அந்த நெருப்பு வந்து இறங்கி தேவன் அந்த அதை அங்கீகரித்தார் என்பதை காண்பித்தார். காயின் பயிர் செலுத்திய பொழுது நெருப்பு வரவில்லை, தேவ ஆவியானவர் இறங்கி வரவில்லை, அத்தாட்சிப்படுத்தவில்லை. அதனாலே அவன் எரிச்சல் கொண்டான், கோபம் கொண்டான். கோபத்தை தொடர்பாக உள்ளே வைத்திருக்க வைத்திருக்க சாத்தான் அவனுடைய மிகவும் நெருங்கி கொண்டே இருந்தான். ஆண்டவர் எச்சரித்தார், நீ நன்மை செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயா? நீ எதற்காக இப்படி நீ கோபமாயிருக்கிறாய்? ஒரு நாள் வந்தது, ஆபேலோடு அவன் பேசினான். வயல்வெளியில் இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்கிறான். ஆபேலின் இரத்தம் அங்கே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறது, நியாய தீர்ப்பு கத்தரே, நியாய தீர்ப்பு, குற்றமறியாத என்னை நான் கொலை செய்யப்பட்டேன். அவனுடைய இரத்தம் அங்கே புலம்ப ஆரம்பித்தது. தேவனை நோக்கி இவன் மெதுவாக ஓடுகிறான். தேவன் காயினை அழைக்கிறார், காயின், காயின், உன் சகோதரன் எங்கே? அவன் கேட்டான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? மெய்தான், நீ காவலாளியாக இருந்திருக்க வேண்டும். நீ இல்லாமல் போனபடியினாலே நீ கொலைகாரனாக நீ மாறினாய், இரத்தத்துக்கு வழியாலே வந்தாய், என் வழியில் நீ வரவில்லை. நான் உன்னை எச்சரித்தேன், நீ கேட்கவில்லை. அதோ பாவம் உன் அருகிலேயே அந்த கதவண்டையிலே நின்று கொண்டிருக்கிறது. உன்னை அவருடைய ஆசை உன்னை பிடிப்பதுக்கு தான், ஆனால் நீ அதை மேற்கொள்ள வேண்டும். அவன் அதை கேட்கவில்லை. இரத்தத்துக்கு வெளியிலே போகும் பொழுதே உன் அடைப்பை விட்டு நீ வெளியிலே போகிறாய். அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடித்தே தீரும். You remove the hedge, the snake will bite you. அடைப்பு எது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதுதான் உன் பாதுகாப்பு, அதுதான் அவர் அந்த நேரத்திலேயே தொடக்கம். அதற்கு அவருடைய இரத்தம் சிந்தப்படும் வரைக்கும் மிருகங்களினுடைய இரத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரிடத்தில் இருந்துதான் அது வருகிறது. ஸோ ரட்சிச்சுக்கு வெளியிலே வந்த காயின் கொலைகாரனாய் மாறினான். ஆபேலின் வழி இரத்த சாட்சியாக இருந்தது, காயினின் வழி மத வழி, மதவரி, அது கொலையை கொண்டு வந்தது. இன்றைக்கும் நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்கலாம், இயேசுவை கொலை செய்தது ஒரு மதவரி கொண்ட ஒரு ஆவி. ஆம் சகோதரர்களே, இறுதி எச்சதை வைத்துக் கொள்ளுங்கள். ஆபேல் விசுவாசத்தோடு செலுத்தினார். அவனுடைய விசுவாசம் அந்த இரத்தத்திலே, அந்த பலியிலே இருந்தது. தேவன் இவ்விதமாக நான் சென்றால் ஏற்றுக்கொள்வார். And God was pleased. தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டார் அந்த இரத்தத்தின் மூலம் வந்தபடியினாலே. இரத்தத்தின் மூலம் அல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைய முடியாது. காயின் தன் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை இழந்தான். இரத்தத்தை புறக்கணித்தவன் தேவ பிரசன்னத்தை இழந்து போவான், நித்தியத்துக்குமாய் இழந்து போவான். கவனமாய் கேள், தேவன் இரத்தத்துக்கு எந்த இடத்தை அவர் இருதயத்திலே கொடுத்திருக்கிறாரோ அவ்விதமான ஒரு இடத்தை நாங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடம் தமது வார்த்தையிலே கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்தை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். What he considers, where he puts the blood, that should be our priority. அதுவே எங்களுக்கு மையமாக இருக்க வேண்டும். ஸோ ஆபேல், அவனுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தேவனுடைய ஒழுங்கிலே அவரை நெருங்கினான். தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். இதற்கு பிறகு 1600 வருஷங்கள், 16 centuries, ஏறக்குறைய 1600 வருஷங்களுக்கு பிறகு சகோதரர்களை, நோவாவின் காலத்திலே அங்கே பாவம் மீதியானபடியினாலே தேவன் வெள்ளப்பெருக்கை கொண்டு வந்து பூமியை வெள்ளத்தினாலே அங்கே அவர் அமிழ்த்தினார். He baptized the earth with water. தேவனுடைய வார்த்தை நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. தேவனுடைய வார்த்தை, அந்த தண்ணீர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது பூமிக்கு. அப்படியே தண்ணீராலை அமைச்சினார். பாவம் பெருகி போன அந்த நேரத்திலே நோவாவும் தவிர இன்னும் 7 பேர், எல்லாமாக 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். சகோதரர்களை, இவைகள் யாவும் நடந்ததுக்கு பிறகு தண்ணீரினாலே பூமி அமிழ்த்தப்பட்டு இருந்தாலும் தேவன் இப்பொழுது அவனுக்கு அந்த இரட்ச உடன்படிக்கை அங்கே சொல்லுகிறார். ஆம், அந்த இரட்சத்தினாலே இப்பொழுது இந்த பூமி சுத்திகரிக்கப்பட வேண்டியிருந்தது. ஸோ அதனாலே ஆதியாகமம் 8:20-21 நீங்கள் வாசித்தால் ஒவ்வொரு சுத்தமான பறவைகளையும் மிருகத்தையும் எடுத்து அந்த பலியை அங்கே செலுத்தினான். ஆதியாகமம் 8:20-21 நீங்கள் இதை வாசிக்கலாம். அந்த சுகந்த வாசனை தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். Blood was shed. நோவா அந்த இரத்த பலியை அங்கே செலுத்தினான். இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. தேவனண்டை நெருங்குவதற்கு இரத்தம் மட்டும்தான் வழி. இன்றைக்கு இந்த செய்தி நீ கேட்கும் பொழுது நீ விசுவாசித்தபடி நீ விடுதலை அடையலாம். இரத்தம் உன் மனதை சுத்திகரிக்கும். இரத்தம் உன் ஆவியை சுத்திகரிக்கும். இரத்தம் உன் சரீரத்தை சுத்திகரிக்கும். இதனுடைய வல்லமை அறியாததுனாலே தான் சபை தடுமாறுகிறது. வல்லமை அங்கே இல்லை. இரத்தத்திலே இருக்கும் வல்லமையை அறியாது போனார்கள். தேவன் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாது போனார்கள். Noah sacrificed and the blood was shed. See that point? தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஆபிரகாமை தேவன் அவர் தெரிந்தெடுத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். அங்கே இரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. இரத்தம் சிந்தப்படாமல் உடன்படிக்கை இல்லை. ஆனால் அந்த இரத்தம் எப்படி ஆபிரகாம் சிந்த ஆரம்பத்திலே அந்த உடன்படிக்கை விருத்த சேதனம் மூலமாக சர்க்கம்சிஷன் அதன் மூலமாக அந்த இரத்தம் சிந்துதலின் மூலமாக தேவன் அந்த உடன்படிக்கையை பண்ணினார். ஆனால் வாக்குத்தத்தத்தின் மூலமாக பிறக்கக்கூடாத நேரத்திலே ஆபிரகாமுக்கு ஈசாக் என்ற ஒரு மகனை ஐசாக் தேவன் கொடுத்தார். அவர்கள் 100 வயதுக்கிட்டவாக இருந்தார்கள். கடைசி மட்டும் இயற்கையாக அவர்கள் பிள்ளை பெற முடியாது. பிள்ளையை அவர்கள் கிடைத்திருக்க முடியாது. தேவனதை வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுத்தார். கவனமாய்கள். ஆனால் இப்பொழுது அந்த உடன்படிக்கை நிறைவேறப்படுத்துவதற்காக அங்கே ஒருவர் மரிக்க வேணும். ஒருவர் இரத்தம் சிந்தி மரிக்க வேணும். நீ கேட்கிறாயா? இரத்த உடன்படிக்கை இல்லாமல் அது உடன்படிக்கை அல்ல. இது பல புறஜாதியாருக்கு தெரியும். இதனுடைய பாரதூரமும் பயங்கரமும் இதனுடைய உறுதியும். ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கோ அநேகம் பேருக்கு இன்னும் தெரியாது. இரத்த உடன்படிக்கை. நேரம் வந்ததும் அவர் சொன்னார், உன் ஒரே பொறான இந்த மகனை நீ கொண்டு போய் அந்த மவுண்ட் மொரியா, அந்த மொரியாங்கிற அந்த மலையிலே நீ அங்கே பலி செலுத்து எனக்கு கொடுன்று. மிக கஷ்டமான காரியம். இப்பொழுது ஏற்கனவே அவன் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறான். தேவன் அதை நிலைவரப்படுத்தப் போகிறார். உன் பக்கத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? உன் மகனை நீ கொடுப்பாயா? அங்கே பார்க்கலாம். இது நிச்சயமாக ஆபிரகாமின் உள்ளத்தை உடைத்திருக்கும். தேவன் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தாரே, அப்படி இருக்க மறுபடி திருப்பி கேட்கிறாரே, என்ன இது, எனக்கு விளங்குதே இல்லையே. ஆனாலும் அதிகாலையில் எழுந்து கொள்கிறான், தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டான், ஈசாக்கை கொண்டு போகிறான். வழியில் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா இந்த விறகு எல்லாம் இருக்குது, பழிப்பொருள் எங்கே? பழிப்பொருள் ஈசாக்கு தான், வேறு யார்? ஆனால் அவன் சொல்லுகிறான், அதை தேவன் பார்த்துக்கொள்ள. ஆனால் உள்ளே தெரியும், ஈசாக்கு அங்கே பலிபீடத்திலே அவன் வைக்கப்பட போகிறான். ஓ மை காட், அந்த இடத்துக்கு போய் அவன் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி விறகுகளை எல்லாம் வச்சு ஈசாக்கு கட்டி கட்டும் பொழுது அந்த பையனுக்கு எப்படி ஆயிருக்கு, என்ன நடக்கிறது? அவன் அந்த பலிபீடத்திலே வச்சு தன் வாளை எடுத்து அந்த பலியை செலுத்த அந்த மகனை கொடுக்கும் பொழுது தேவன் பேசினார், ஆபிரகாம். வாள் ஓங்கினதுக்கு பிறகுதான் நான் உன் பலியை நான் ஏற்றுக்கொண்டேன், பிள்ளையை நீக்கும் அந்த விதமாக கொள்ளாதே. அவன் அந்த நேரத்திலே பார்த்த பொழுது ஒரு ஆடு ஒரு புதரில் சிக்கொண்டு கிடக்கிறதை கண்டான். அந்த சிக்குண்ட ஆடு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆடு. அந்த ஆடு அதை பிடித்து வந்து அது தானாகவே வந்து சிக்குண்டது. அது யாரும் அதை ஒன்றும் செய்யவில்லை. அதை கொண்டு வந்து அந்த பலிபீடத்திலே ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு பலியிடப்பட்டது, கொல்லப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது. தேவனுடைய உடன்படிக்கை இப்பொழுது உலகத்திலே நிலைவரப்பட்டது. ஆபிரகாமே, நீ இந்த காரியத்தை செய்தபடியினாலே ஒரு நாள் வருகிறது, என் குமாரன் உலக ஜனம் அனைத்துக்குமாக என் ஒரே போரான குமாரனை நான் அந்த கல்வாரிக்கு நான் அனுப்ப இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதோ பார்த்தாயா, நீ இதை செய்தாய், இன்றைக்கு சிலர் நீங்கள் ரட்சிப்படைய போகிறீர்கள். உண்மையை சொல்லுகிறேன், ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு அங்கே இரத்தம் சிந்தி மறைத்தது. தேவன் என்னத்தை காண்பித்தார்? ஆதாமுக்கு என்னத்தை காண்பித்தார்? பாவத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு இரத்தம், மாசற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும், இன்னும் ஒரு ஆள் மறைக்க வேண்டும். நோவாக்கு என்னத்தை காண்பித்தார்? அதையே காண்பித்தார். இது ஆபிரகாமுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? இரத்தம் சிந்தப்படவே வேண்டும். இரத்தத்திலே ஜீவன் உண்டு, இரத்தத்திலே உயிர் உண்டு, உயிருக்கு உயிர், ஆத்மாவுக்கு ஆத்மா, இரத்தத்திலே அங்கே ஆத்மா உண்டு. அதனாலே அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்தது. இயேசு இந்த உலகுக்கு வந்ததும் அவர் சொன்னார், ஆபிரகாம் என்னாலே கண்டான், கண்டு அவன் களி கூர்ந்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் புத்தகத்தில். He saw my day and he rejoiced. எந்த நாளை அவன் கண்டான்? அந்த ஆடு சிக்குண்ட ஆடை கண்ட பொழுது கிறிஸ்துவுக்கு பதிலாக சிக்குண்ட ஆடுகிறது. அந்த இடத்திலேயே தேவன் காண்பிக்கிறார், நான் அந்த ஆட்டை உங்களுக்கு கொடுப்பேன், அந்த மாசத்த ஆட்டுக்குட்டியை நான் அனுப்புவேன், நேரம் வந்ததும் நான் அனுப்புவேன், காலகட்டம் வந்ததும் அனுப்புவேன், இலவச பாவ மன்னிப்புக்காக. இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. This is no religion. இது மதம் அல்ல. பிச்சலாட்டம் ஆடக்கூடாது. இது மதம் அல்ல. இது தேவனுடைய ஒரே வழி. ஒரே வழி, ஒரு வழியே கிடையாது. இரத்தத்தின் மூலம் இல்லாமல் நான் யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அங்கே இருந்தே தொடங்கிட்டார். ஏதேன் தோட்டத்திலே இருந்தே சகோதரியேக்கள், தாயேக்கள், தகப்பனைகள், வாலிப பிள்ளையேக்கள், வரும் நாட்கள் இந்த நாட்கள், மன்னிக்கவும், வரும் நாட்களில் இந்த நாட்கள் கொடிய வஞ்சிப்பின் நாட்களாக இருக்கிறது. பயங்கர வஞ்சிப்பு வீடுகளை வந்து மூடுகிறது, ஜனங்களை வந்து மூடுகிறது. நான் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும் என்று ஏசாயா சொன்னான். இயேசு வருவதற்கு 750 வருஷங்களுக்கு முன்பதாக காரிருள் ஜனங்களை மூடும். வெறும் இருள் என்று சொல்லவில்லை. சாத்தானின் சூழ்ச்சிகள், சாத்தானின் வஞ்சிப்புகள், சாத்தானுடைய பல விதமான ஆர்ப்பாட்டங்கள் குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை மூடும். என்னத்துக்கு நடக்கிறது? எதிலே தடுமாறுகிறேன்? ஏன் எனக்கு பணம் தங்குவதில்லை? எதற்காக என் வீட்டிலே தொடர்பாக சண்டையும் பிரச்சனையும்? எதற்காக? ஐயோ, எனக்கு இதில் இருந்து எனக்கு விடுதலை இல்லையே. எதற்காக இந்த எனக்கு பயங்கர சொற்பனங்கள்? எதற்காக மறுபடியும் இந்த நோய்கள் வருகிறது? ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். எண்ணத்திலே தாங்கள் இடர்கிறாள் என்பது தெரியாது. ஜனங்களை காரில் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ அதிலிருந்து விடுதலை அடையும்படிக்கு இரட்சத்தை அவர் கொடுத்தார். இரட்சத்தை கொடுத்தார். சுனோவாவின் காலத்திலும் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆபிரகாமின் காலத்தில் அங்கே இரத்தம் சிந்தப்பட்டது. Is it all except that blood? ஈசாக்கு ஒரே ஒரு மகனாக இருந்தான். அவனையே கேட்டார். ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு பிறகு இது இந்த சம்பவம் நடந்தது. ஈசாக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் யாக்கோபு. அவனுடைய கதையிலே யோசிப்பின் மூலமாக சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே அவர்கள் பலகி பெறுகிறார்கள். ஓகே, பார்வோன் இவர்களை கொடுமைப்படுத்தி ஆண்டு கொண்டான். அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் 400 வருஷங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்து அதன் பிறகு நான் அவர்களை விடுதலையாக்குவேன் என்று தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்னார். அவர்கள் பழகி பெருகி மிகவும் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனங்களை மறந்தார் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவன உடன்படிக்கையும் தேவன். ஸோ என்ன நடந்தது? யாத்ராம் புத்தகத்தில் 12 அதிகாரத்திலே அவர்கள் அங்கே இருந்து விடுதலை அடைவதற்கு தேவன் நாம் தம்மண்டை நெருங்கி சேர்த்து கொள்வதற்கு சும்மா சேர்க்க முடியாது. அவர் கிட்டி நெருங்குவதற்கு இரட்சம் சிந்தப்பட வேண்டும். 10 வாதைகள் வந்தது. கடைசி வாதையாக தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அதெல்லாம் அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு வருஷம் ஆட்டுக்குட்டியை எடுத்து பழுதட்டதாக 4 நாட்கள் அதை வீட்டை வைத்து அதை பார்த்து எந்த பிழையும் இல்லாத ஒரு ஆட்டுக்கடாவாக அதை 1 மாதம் அதில் 14 தேதியிலே அதை அவர்கள் அடித்தார்கள். பின்னேற வேளையிலே எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு அது நிழலாக எழுதப்பட்டது. அவர்கள் அந்த ஆட்டை அதை அடித்து அதை அறுத்து அந்த இரத்தத்தை பேசின் ஒன்றில் போட்டு ஈசோப்புங்கிறது சில செடி மரங்களாலே பொன்னாங்கானியைப் போல தோய்த்து அவர்கள் நிலையிலே மேலேயும் 2 பக்கமும் பூச வேண்டும். அந்த ராத்திரியிலே மரண தூதன் அந்த வீடுகளின் வழியாக போகும் பொழுது தேவன் சொன்னார், நான் இரத்தத்தை கண்டதும் கடந்து போவேன், அங்கே மரணம் வர முடியாது. எங்கே இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகள் எல்லாவற்றிலும் மரணம் விழுந்தது. மரணம் உள்ளே சென்றது. மூத்த மகன் மறித்து போனான். அழுகையும் கூக்குரலுமாய் இருந்தது. அதோடு அதன் பிறகு பார்வோன் அவர்களை துரத்தி விட்டான். சும்மா விட இல்லை, கெதியா போங்கோ. இரவோட இரவாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு. யாத்திரகாம் 12:12 அதுவும் ஒரு தற்செயலாக இல்லை, நடுராத்திரி மாதிரி 12 மணி 12 அதிகாரம் 12 வசனம் தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார்.
எகிப்தின் தெய்வங்கள் எனப்படுகிற அந்த முண்டங்களுக்கு பொல்லாத ஆவிகளின் மேல் தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். எது தேவர்கள் என்று வணங்கினார்களோ அந்த தேவர்கள் மேல் தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். He brought judgment upon those gods.
இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். தேவன் சொன்னார், இதுதான் நான் வைத்திருக்கிற உங்களோடு வைத்திருக்கும் இந்த உடன்படிக்கை.
This is my covenant with you. You see, blood was shed.
ஜனங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வருகிறது என்று தேவன் கற்பித்தார். உங்களுக்காக இன்னும் ஒரு ஆள் அந்த மாசற்ற இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும். அதை கற்பிக்கிறதுக்காகவே அந்த பழுதற்ற அந்த ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதும் இல்லாததாக, ஒரு வருத்தமும் இல்லாததாக அது தெரிவு செய்யப்பட்டு அங்கே பலி செலுத்தப்பட வேண்டியிருந்தது. மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டார். அங்கே அவர்கள் பாதுகாக்கப்பட அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல, நாங்கள் உலக ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அந்த விசுவாசத்தினூடாக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதனூடாக அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். நித்திய பிரிவில் இருந்து, நித்திய மரணத்தில் இருந்து இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று தேவன் ஏற்கனவே சொன்னார். அதைத்தான் தொடர்பாக சொல்லிக் கொண்டு வந்தார்.
He was telling that there had to be a substitutionary, a substitution. Somebody had to die in your place, in my place.
உனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக யாரோ ஒருவர் மரிக்கத்தான் வேணும், இல்லாவிட்டால் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆனால் யார் அந்த ஒருவர்? பூமியிலே யாரும் இருக்கவில்லை. Nobody. அதனாலே தான் இந்த மகத்தான ரட்சிப்பின் திட்டம் தேவன் செய்து, Jesus said, Father, I will go. நான் போகிறேன் பிதாவே. ஆம்,
கண் காணாத தேவன் காணும், கண்கள் காணும் இந்த உலகத்திலே மனுஷர்கள் காணும்படியாக காலடி வைத்தார்.
தேவன் மனுஷனானார். அதுதான் கதை இந்த புத்தகத்திலே. சம்பவம் நடந்தது அதுதான். சகோதரனே, சகோதரி, சிதர்,
இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனாலே, இரத்தம் வந்து அந்த நிலையிலே பூசப்பட்டதுனாலே
அந்த வீடுகள் தப்பியது. அந்த பேசின்லேயே அந்த இரத்தம் இருந்திருந்தால் அந்த வீடு காக்கப்பட்டிருக்க மாட்டாது, மரணம் உள்ளே போயிருக்கும். தேவன் சொன்னார், அதை எடுத்து அந்த நிலையிலே நீ பூச வேணும்.
இது எங்களுக்கு எப்படியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எதை நமக்கு சாதித்தது என்று சொல்லி வேத வாக்கியங்களை எடுத்து பாடமாக்கி அதற்குரிய வாக்கியங்களை விசுவாசித்து நாங்கள் வாயினால் அறிக்கப்படும் பொழுது பேசின்ல இருந்த இரத்தம் நிலைக்கு போகிற மாதிரி அந்த பாதுகாப்பு நம் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் வர ஆரம்பிக்கிறோம்.
You got to do that. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலம் பிசாசின் கைக்கு நீங்களாக்கி நான் விடுதலையாக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் இலவச பாவ மன்னிப்பாய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. இதை நீ ஆவேசமாக அநேகமான நேரத்திலே விசுவாசித்து உன் வாயினால் அறைக்க பண்ணும் பொழுது நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? அந்த இரத்தத்தை அந்த நிலையிலே பூசுகிறாய். ஆனால் முதலில் நீ கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்த இவைகளை செய்யும் பொழுது அந்த இரத்தம் ஒவ்வொரு நாளிலும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாயிருக்கும். தேவன் அதை கொடுத்தார். ஆம் சகோதரி, அது நித்திய உடன்படிக்கையாக தேவன் அதை கொடுத்தார்.
அந்த ஆட்டுக்கணா அடிக்கப்பட்டதன் மூலமாக ஈசாக்கு தப்பினான் இல்லையா? தேவன் தான் அந்த ஆட்டுக்கடாவை காட்டினார். அதுவும் அதில் சிக்குண்டு கிடக்கிறது. இப்பொழுது அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தம் ஒரு ஈசாக்குக்காக, ஆபிரகாமுக்காக அங்கே சிந்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் இந்த இரத்தம் தேவையே. அதனாலே தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி என்று சொன்னார், அவருடைய இலக்கத்துக்கு தக்கதாக. ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் காணாதே, மற்ற குடும்பங்களும் பாதுகாப்புக்குள்ளாய் வர வேண்டும். ஸோ சகோதரர்களே, அந்த குடும்பங்கள் எல்லாமே அந்த இரத்தம் அந்த நிலையிலே தெளிக்கப்பட்டு கீழ்ப்படிந்தபடியினாலே அவர்கள் உயிர் தப்பினார்கள். இப்பொழுது இவர்கள் வெளியே வந்து எகிப்தை விட்டு 50 நாட்கள் ஆகிவிட்டது. வந்து செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்குள்ளே நுழைகிறார்கள். ஓகே, இப்பொழுது ஏறக்குறைய 50 நாட்கள் ஆகிவிட்டது. தேவன் அவர்களை சீனாய் மலையிலே சந்திக்கிறார். இமேந்தமோவதே அவர் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். மோசே தேவரோடு பேசிக்கொண்டே இருந்தான். ஜனங்களிடத்தில் வந்ததும் அவர்களுக்கு தேவன் சொன்னதை எல்லாம் அங்கே அவன் அறிவித்தான். ஆனால் இப்பொழுது இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டாலும், 10 கற்பனைகள் கொடுத்தார் அல்லவா, அவை அந்த இரத்தத்தினால் முத்திரையிடப்படாமல், அந்த இரத்தத்தினாலே நிலைவரப்படாமல், அந்த உடன்படிக்கையாக இருக்காது. இப்பொழுது அங்கே மறுபடியும் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். Always the blood, the blood, the blood. அங்கே இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. யாத்ராகமம் 24:8 இவ்வனமாக நாங்கள் அதை வாசிக்கலாம் என்று நடந்த என்பதை. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். சகோதரர்களே, இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் அவதானிக்கலாம். மொரியா என்கிற அந்த மலையிலே, அந்த பலிபீடத்திலே இரத்தம் சிந்தப்பட்டதனாலே உயிர் காக்கப்பட்டது. எகிப்திலே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் அந்த இரத்தம் பூசப்பட்டிருந்ததனாலே நிலையிலே அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் காக்கப்பட்டிருந்தார்கள். இரத்தம் நிலையிலே இருந்தது. இப்பொழுது சீனாய் மலையிலே தேவன் ஜனங்களை கிட்ட கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கிட்ட நெருங்க விரும்புகிறேன். I want to come closer. உன் கிட்டே நான் நெருங்க விரும்புகிறேன். ஏன்? அவர் அன்பின் தகப்பன். ஆபிரகாமோடு தூரமாக இருந்து அவர் பேசினார். யா எகிப்திலே அந்த ஜனங்களோடு பேசினார், இதை இதை செய்யுங்கள் என்று. சீனாய் மலையிலே அவர் கிட்ட வருகிறார். அப்படியானால் வேறு சம்பவம் ஆரம்பிக்க வேண்டும். அங்கே பலிபீடத்திலே இரத்தம் சிந்தப்பட்டது முறையா அந்த மலையிலே. அதன் பிறகு இரத்தம் சிந்தப்பட்டு அங்கே கதவின் நிலையிலே போடப்பட்டது. இப்பொழுது இரத்தம் ஜனங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. It's sprinkled upon the people. அதோ பார்த்தாயா, இப்பொழுது இரத்தம் எங்கே வந்திருக்கு பார்த்தாயா? பேதுரு சொன்னான், 1 பேதுரு 1:3 அந்த 3:4 கீழ்ப்படிதலுக்கும் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரத்தம் தெளிக்கப்படுது. See, when you come, when we ask the Lord, Lord, and he sprinkles the blood, அவரது இரத்தம் நாம் காண முடியாது கண்களாலே. இரத்தம் தெளிக்கப்பட்டது ஜனங்கள் மேல். அதை வாசித்தீங்க பார்த்தீங்களா, 8 ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். நான் சொன்னேன், தேவன் கிட்டே வந்தார் என்றல்லவா. தொடர்ந்து வாசிங்க. பின்பு மோசையும் ஆரோனும் நாதாமும் அபியூயும் இஸ்ரவியருடைய 30 70 ஏறி போய் இப்பொழுது தேவனுக்கிட்டே போகிறார்கள். தேவனுக்கிட்டே போனால் அவர்கள் சாக வேணும் அல்லவா, பாவியாக இருக்கிறபடினாலே. இப்போ கிட்டே போகிறார்கள். ஏன், யாராவது சொல்லுவீர்களா? இரத்தம் தெளிக்கப்பட்டதே, இரத்தம் தெளிக்கப்பட்டதே. அல்லது விஷயம் பிழைச்சிப்போ, கிட்ட போக மயங்கி அதுலேயே சாவு விழ வேண்டியதுதான். ஏன், பரிசுத்தமான தேவனுக்கு கிட்டே எந்த பாவியும் நெருங்க முடியாது. ஆனால் இரத்தம் தெளிக்கப்பட்டால் எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் எந்த வேளையிலும் நீ நெருங்கவே நெருங்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நீ நெருங்கவே நெருங்கலாம். இது மதம் அல்ல, இது மதம் அல்ல. தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த வசனத்தை பார். 70 ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை கண்டார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லுகளைத்த வேலை கொப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறவைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரரோடு அதிபர்கள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை கண்டு பின்பு சாப்பிட்டு குடித்தார்கள். ஹல்லேலூயா. They had food with God. தேவனோடு அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அவர்கள் சாகவில்லை. ஏன்? இரத்தம் தெளிக்கப்பட்டது. இரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. Can you see? That's the difference. அங்கு நிலையிலே பூசப்பட்டது. தேவனுக்கு கிட்ட யாரும் நெருங்க முடியாது. இரத்தத்தின் மூலம் மட்டுமே நெருங்கலாம். ஆம், இயேசுவின் இரத்தத்தின் மூலம் மட்டும்தான் நெருங்கலாம். ஆம் சகோதரர்களே, இதற்கு பிறகு இரத்தம் தெளிக்கப்பட்டாங்க. இதுதான் தேவனோட காரியத்தை சொன்னார். கவனமாய்கள், இரத்தம் இப்பொழுது ஜனங்கள் மேல் தெளிக்கப்பட்டாயிற்று. இப்போ உனக்கு விருப்பம் ஆண்டவர் உன்னோட கூட எப்போதும் இருக்கிறதுக்கு, என்ன வீட்டில் அவர் வந்து தங்குறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம்? ஓகே. ஆனால் நிலையிலே பூசப்பட்டிருக்கும் நேரத்திலே அவர் சொன்னார், நான் பார்த்து கொண்டு போவேன். ஆ, சரி சரி சரி. இரத்தத்தை கண்டதும் நான் கடந்து போவேன், மரணத்தின் தூதன் உள்ளே வரமாட்டான். இப்பொழுதே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 25 எடு. 25 8 வசனம், அதுவும் மட்டும்தான். அவர்கள் நடுவிலே நான் ஜீவனம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஒரு கூடாரத்தை உண்டாக்குவார்களாக.
Now God says, I want to dwell with you.
நான் உங்களோடு ஜீவிக்க விரும்புகிறேன், எனக்கு ஒரு கூடாரத்தை போடுவீங்களா?
சிலர் தான் சந்தோஷப்படுகிறார்கள். Now God wants to come and then live. ரத்தம் தெளிக்கப்பட்டாயிட்டது. நீ அவரில் கழி கூர்ந்திருந்தால் அந்த இடத்துல கத்தி இருக்க வேணும். நான் சொன்னேன் நேரத்தில் அவர் சொல்கிற, நான் வந்து இப்போ உன்னோட கூட ஜீவிக்க விரும்புகிறேன்.
அஞ்சும் கட்ட அறிவும் கட்ட போகுது. இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். இயேசு இந்த உலகுக்கு வந்ததும் என்ன சொன்னார்? அதையும் கவனிக்க வேணும். நான் ஒரு நாள் இயேசு ஒரு வழியாய் போய்கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன்,
ஜான் தி பேப்டிஸ்ட்,
அவரை தூரத்திலே காண்டான். அவன் பார்த்த மாதிரியில் பேதுரு யோவான் எல்லாருமே, என்ன இவர் அங்கே பார்க்குறார், யார் ஒரு ஆள் போகிறார்? மரியாதையினுடைய மான். அதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் கொடுத்த ஆபிரகாமுக்கு வைத்த உடன்படிக்கையினால் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த தேவன் உலக ஜனம் அனைத்துக்குமாக அந்த மாசற்ற இரத்தத்தை கொடுப்பது. தேவனாய் இருந்த அவர் மனுஷனாகி தேவகுமாரனாகி இந்த உலகுக்கு வந்தே போம் நேரத்திலே அவன் காட்டினான். அதோ உலகத்தின் பாவம். என்ன உலகத்தின் பாவம்? அவன் அவன் தன் வழியிலே போறோம். காயினை போல அவன் அவன் தன் வழிகளை எடுத்துக்கொண்டான். 5000 மதங்கள் அதுக்கு கூட. ஆனால் தேவன் ஒரே வழி வைத்திருக்கிறார். ஒரே வழி, அந்த இரட்சத்தின் வழி. இயேசு வந்ததும் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். உலகத்தின் பாவத்தை, பாவங்களை அல்ல பாவத்தை, அதுதான் பெரியதான முதலாவது பாவம்.
தேவரை விட்டு தனியாக இயங்குவது, ஏதோ ஒரு கடமைக்காக தேவனை ஜெபம் பண்ணுகிறது, ஏதோ ஒரு காரியம் கிடைப்பதற்காக. நீ தேவனை அறியவில்லை.
ஆனால் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார்.
God's calling you. It's time up. நேரம் கடந்து போயிடும். இயேசு சீக்கிரம் வருகிறார். இதோ சீக்கிரம் வருவார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை செய்தியிலே அவதானித்தபடியே,
ஏனென்றால் மிக சீக்கிரத்திலே இப்படிப்பட்டதான ஒரு நாளிலே சுனாமி எப்படி நடந்ததோ அதே விதமாக இயேசு திருடனை போல வந்தே தமக்காய் காத்து கொண்டு எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டு அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்திலே அவர்கள் இழுத்துக் கொள்வார். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய போவார்கள்.
And you don't want to miss that, brother. நீ அதை மிஸ் பண்ணாதே. Don't. ஏனால் அதை மிஸ் பண்ணா அதுக்கு பிறகு ரத்த சாட்சியாக தான் மறைக்க வேணும். அல்லாவிட்டால் முடியாத காரியம்.
So prepare yourself. விளையாடாதே. என்ன செய்கிறாய்? எத்தனை செய்திகளை கேட்கிறாய்? எந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறாய்? யாரை கடைசியாக இயேசுவனை கொண்டு வந்தாய்?
கழிவு அந்த வெளிச்சம் வந்ததா? அந்த இரத்தம் உன்னை கழுவி இருக்கிறதா? அவருடைய பிரசன்னத்தை நீ ருசிச்சிருக்கிறாயா? இந்த வார்த்தையை நீ ருசிக்கவில்லையானால் இந்த வார்த்தை உன்னை தொடவில்லை. பிள்ளை பிறந்தா தான் பால் குடிக்கும். பிறக்காத பிள்ளை எப்படி பால் குடிக்கிறது? சேர்ச்சுக்கு போறேன் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் முடிச்சொல்லாது. 50 வருஷமும் போகலாம்,
ரட்சிப்படையாமல் நீ சாகலாம், தேவனை விட்டு பிரிந்து இருக்கலாம். ஒப்பு கொடுத்தாயா? ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. என் குடும்பம் ஒரு ஏழையான ஒரு குடும்பம்.
என்னிடத்தில் ஒரு தாளந்துமே இல்லை, பணம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதை நான் கொடுக்கிறேன், என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி ஏற்றுக்கொள்ள உமது குடும்பத்தில் இனி ஏற்றுக்கொள்ளும் ரட்சத்தால் இனி கழுவும். அவ்வளவே தான் தேவனுக்கு தேவை, அவ்வளவே தான். இது கஷ்டமா? இது செய்யாதவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நித்தியத்துக்குமாக நரக பாதாளத்துக்குள்ளே இறங்கி இருக்கிறார்கள்.
வெளியே வர முடியாதபடிக்கு அந்த ஐஸ்வர்யமானை போல.
ஆம், இதோ இப்பொழுது கரங்கள் நீட்டப்பட்டு இருக்கிறது, இப்பொழுது நேரம் சரியா இருக்கிறது. இன்றுதான் ரட்சணிய நாள், இப்பொழுதுதான் நேரம். ஒரு குறிப்பிட்ட நாள் அங்கே கூறப்படவில்லை சகோதரர்களே. இன்றுதான் அந்த நாள், நாளை அல்ல. நான் யோசிச்சு சொல்றேன் பிரதர், இன்று இரவு மரணம் வந்தால் என்ன செய்வாய்? யாரோடு தேவன் பேசுகிறாரோ நான் அறியேன், நான் அறியேன், நான் அறியேன். ஒரு மதமே கிடையாது. நான் உன்னுடைய பேரை எடுத்து இந்த சர்ச்சிலே அங்கத்தவன் ஆசைக்கிறதுக்கு ஒரு கப்பியும் என்னிடத்துல இல்லை. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு நீ கணக்கொப்பி வைப்பாய். நான் உனக்கு என்ன பேசுகிறேன் என்பதை நான் அவருக்கு கணக்கொப்பி வைக்கப்பட்டேன். பாட்டில் தெரிஞ்சு அதை செய்து, இதை செய்து, அதை மாதிரி செய்து, பழைய மாதிரி செய்து, குடிச்சு உரைச்சு, அதை செய்து, வீட்டை சண்டை போட்டு, அதை என்ன கொஞ்சம் பீர் அடிச்சு அந்த ஆண்டை செய்ய போறேன். தெரிஞ்சுவான், ஓகே. நீ எங்களை ஏமாற்றவில்லை, நீ உன்னை ஏமாற்றுகிறாய். தேவாவியானவரை பார்க்கிறார்.
காரியுள் மூடிக்கொண்டிருக்கிறது.
பயங்கர பிசாசுடைய அட்டகாசங்கள் கூடிக்கொண்டிருக்கு.
சொல்லி முடியாத காரியங்கள் நடக்கிறது. அதை நான் இந்த டேப்பில் சொல்ல விருப்பமே இல்லை எனக்கு. அவ்வளவு வஞ்சிப்பு, பயங்கர வஞ்சிப்பு.
யோவான் ஸ்நானகன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்கட்டி என்று சொன்னது மட்டுமல்ல, அவன் இன்னும் ஒரு காரியம் சொன்னான்.
அவருடைய ஆபீஸ் இன்னும் ஒரு காரியம். அந்த 29வது வசனத்தில் தொடர்ந்து வாசித்தால், இவரே பரிசுத்தாவியானவராலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்.
It is he who baptizes you with the Holy Spirit and with fire. Brother, get into this. Now, if you tell me, you don't have time, you don't have time, that's business. If you tell me, you don't know what to do. If you tell me, you don't have time, you don't have time, you don't have time. The only protection, one of the path of
Jesus Christ, the Lord, 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 the
கொடுத்த பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா.
தேவாவியானவர், வார்த்தை, இரத்தம், இது மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:8 இது மூன்றும் பூமியிலே சாட்சி கொடுக்கிறது.
தேவன் கொடுத்த இந்த இவைகளை ஒரு ஒரு சாதாரண இதாக நீ எண்ணும் பொழுது தேவன் சொல்லுவார், ஓகே
நேரம் வரும், கொஞ்சம் இரு, இப்பொழுது கேள், இப்பொழுது மேலும் திரும்பு, இன்றைக்கு நாளைக்கு அல்ல. உங்கள் அனைவரும் பேருக்கு இவன் பேருடைய பேர் எனக்கு தெரியாது, நாங்கள் ஒருத்தர் உங்களோட செல்வாய் கதைத்ததில்லை, பட் சகோதரிகள் நான் இவனுமா பேசுவது,
நீ ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு, நீ மாட்டு போகாமல் இருக்க, நீ பிசாசன் கையில் ஆகப்படாமல் இருப்பதற்காக, வேறு மற்றபடியால
that you may live,
நீ ஜீவிக்க, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய பணியை நீ செய்து கொண்டிருக்க.
இயேசு இந்த உலகிலே அவருடைய ஊழியத்தை நடப்பித்து அவருடைய இடையிலே சொன்னார்,
மனுஷகுமாரன் பாடுகளை அனுபவித்து அவர் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது, அதற்காகவே நான் இந்த உலகுக்கு வந்தேன், என்னுடைய வாழ்க்கை அது மனுஷர்களுக்காக கொடுப்பதற்காக,
as a ransom for many
came to give my life. சகோதரர்களே,
இந்த செய்தி எப்படி மறைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாருக்குமாக சிந்தப்பட்ட இந்த இரத்தம் எப்படி மறைக்கப்பட்டிருக்கலாம், இந்த இரத்தத்தின் செய்தியை, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த மகத்தான இந்த செய்தியை, அவருடைய ஆளுகையும் ராஜ்யமும் நிலைநாட்டப்பட இருக்கிறது, சீக்கிரமாக முதலில் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே சேர்ந்து கொள்வதற்கு அந்த இரத்தம் உண்மையில் பூசப்பட வேண்டும். அவர் உனக்காக மறித்த அந்த நிலைமையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் பாவங்கள் அனைத்தையும் அந்த இரத்தம் நீக்க வேண்டும்.
வேறொரு வழி
இல்லை.
எதையும் எடுத்து குத்த வேண்டியதில்லை, யாத்திரை போக வேண்டியதில்லை, உபவாசம் பண்ணி 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 பாவங்களுக்காக நிவர்த்தி பண்ண செய்ய வேண்டியதில்லை.
ஒரு நாளும்
ஒட்டக சிவிங்கியோ அல்லது சிறுத்தையோ அந்த வரியோ வரிக்குதிரையோ எவ்வளவு உறிஞ்சி கழுவினாலும் அந்த வரி கலர் போகாது.
அதுதான் பாவம் மனுஷனுடைய. ஆனால் இரட்சத்தினாலே எல்லாம் கழுவப்படும்.
இன்னும் ஒரு காரியம் தெரியுமா, அவர் இரட்சத்தினாலே கழுவேன் என்று சொல்வது மட்டுமா இல்லை, இன்னும் வடி சார்,
நான் ஒரு காரியத்தையும் மறப்பதில்லை, ஆனால் இந்த ஒரு காரியத்தையும் மறக்கப் போகிறேன், அது எனக்கு வல்லமை உண்டு. என்ன ஆண்டவரே, உன் பழைய கால பாவங்கள் ஒன்றையுமே என் மனதிலே இராது, அது போய்விடும். I will remember their sins no more. நான் அவர்கள் பாவங்களை ஞாபகத்திலே வைத்திருப்பதில்லை.
நீ சொன்னால் அது முன்னாள் நீ எல்லாம் அவரிடத்தை சொல்லி அறிக்கை பண்ணி அந்த இரத்தத்தாலை கழுவினதுக்கு பிறகு யாராவது திரும்பி அதை திரும்பி திரும்பி கொண்டு வந்து சொல்லிகிட்டே இருந்தா, ஆண்டவரே இப்படி நான் செய்தது உண்மைதான், ஆனால் இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நான் என்ன ஆண்டவர் செய்கிறேன், என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இல்லை இப்படி இப்படி நான் செய்தது உமக்கு தெரியும் தானே, எனக்கு தெரியாது, என்ன செய்தாய்,
விளங்குதா, ஏன் நான் ஞாபகத்துக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னார்.
I will forget their sins. I will not remember them anymore. எதுவாயும் இருக்கட்டும், யாரும் அதை திரும்ப திரும்ப சொல்லட்டும், என்னுடைய புத்தகத்திலே தேடி பார்ப்பேன்,
புதிய சிருஷ்டி ஆகினது இந்த நாள், ஓ அங்கே எல்லாம் பிளாங்க்,
the file is deleted, the file is deleted forever,
அந்த பாவங்கள் அனைத்தும் அது இல்லாமல் போனது,
அது அழிக்கப்பட்டது,
அங்கே உங்களோட ரெக்கார்ட்ஸ் ஒன்றுமே இல்லை,
எந்த கம்ப்யூட்டர்லையும் இருக்காது.
சந்தோஷம் இல்லை, அந்த சந்தோஷம் முகத்தில் வர வேணும்.
மத்தேயு 26 இயேசு கடைசியாக அவர் அந்த ராத்திரியிலே இவற்றை சொன்னார். 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் அடித்து
நன்றி சொல்லி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே குடியுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாயிருக்கிறதே. அதோ பார்த்தீர்களா, இவ்வளவு நாட்களாக ஆட்டுக்கடாவினுடைய இரத்தங்களையும் காளைகளினுடைய இரத்தங்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் வருகை மட்டும், அவர் வந்து தன்னை பலியாக அங்கே கல்வாரியில் ஒப்புக் கொடுத்ததும் தேவன் கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்பட்டார். அங்கே யாத்திராமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்துக்கு நிழலாக எழுதப்பட்டது. God considers blood as supreme. இரத்தம் அவருடைய இருதயத்தின் மையம். முதல் புத்தக தொடக்கம் கடைசி வரை இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆம், அறிந்து கொள். இயேசு அதை சொன்னார். சரி, அப்போஸ்தலர்கள் இதையே அவர்கள் சொன்னார்கள். எபிரியர் 9:12 அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் தம் சொந்த இரத்தத்தின் மூலமாகவே பிரவேசித்தார். 9:14 எங்களுடைய மனச்சாட்சியை அவருடைய இரத்தம் சுத்திகரிக்குமாம். பழைய காரியங்கள், சிலர் பழைய யோசனைகளோடு ஜீவிக்கிறார்கள், பழைய காலத்தின் சம்பவங்களோடு ஜீவிக்கிறார்கள், முன்னோக்கி போக முடிகிறதில்லை. ஆனால் அந்த வசனம் 14 கூறுகிறது, அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் இந்த பழைய நினைவுகளை பழைய சம்பவங்களை எங்கள் மனதை விட்டு அகற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறதே. ஆமென். நீ அதிலே சந்தோஷப்பட வேண்டும். Apply the blood. அந்த இரத்தத்தின் வார்த்தைகளை எடுத்து சொல்லு, இதோ என் மனச்சாட்சியை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கடந்த காலங்கள் என் மனதுக்குள்ளே வர முடியாது. அவரது இரத்தத்தினாலே நாம் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆம் சகோதரர்களே, எபிரேயர் 10:19-20 இப்பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, அதி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் பிரவேசிக்க நாம் சலாக்கியம் பெற்றிருக்கிறோம். முன்பு காலத்திலே அந்த தேவாலயத்திலே அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள் யாராவது போனால் உடனடியாக மரணம். ஆசாரியன் கூட பலி செலுத்துகிறோம் போனாலும் மரணம். ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை தனக்காக உன் ரத்தம் கொண்டு போக வேண்டும், ஜனங்களுக்காக உன் ரத்தம் கொண்டு போக வேண்டும். ஒரு தடவை உள்ளே பிரவேசிக்கலாம், அந்த நேரம் அவன் தப்புவான். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எந்த நேரத்திலும் உள்ளே போகலாம், வெளியே வரலாம், உள்ளே போகலாம், வெளியே வரலாம். எனி டைம், டே டைம், நைட் டைம், எனி டைம், காலை மாலை இரவு நடுராத்திரி எந்த நேரத்திலும் பிதாவே அறிவு செய், எஸ் 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 என்ன நடந்தது, என்ன நடந்தது மகளே, சொன்னார் அந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலே முத்திரை போட்டு அவர்கள் பேசும் பொழுதே அவர்கள் வார்த்தையை நான் கேட்பேன், வாயிலை சொல் இருக்கும் பொழுதே நான் அதை கேட்பேன் என்று சொன்னார். இரத்தத்தின் வல்லமை தெரியாதவர்கள் போக மாட்டார்கள். இரத்த உடன்படிக்கை, அதை விட வேற ஒரு முத்திரை இல்லை. இயேசு உயிரியை கொடுத்து மறித்து தம் இரத்தத்தினாலே முத்திரையை போட்டார். இதோ இது என்னுடைய வார்த்தை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. That's it. இரத்த உடன்படிக்கை பயங்கரமான காரியம். சரி, எபிரேயர் 12:24 இப்பொழுது நாங்கள் முன்பை போல அந்த பயங்கரமான மலையண்டை நாங்கள் போகவில்லை. புகை இருந்தது, நெருப்பு இருந்தது, ஜனங்கள் நடுங்கினார்கள். நாங்கள் பேச அவரோட வரவில்லை, நீர் பேசி எங்களோட வந்து சொல்ல வேண்டும் மோசைக்கு சொன்னார்கள். கிட்ட போக நடுங்கிறார்கள். மலையெல்லாம் அதிர்ந்தது, பயங்கரம். வானத்தையும் பூமியையும் சிருஷித்து தேவன் ஜனங்கள் அண்டை கிட்ட வருகிறார். மலையே கடந்து சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட மலை என்று நாங்கள் வரவில்லை. இப்பொழுது ஆபேலினுடைய இரத்தத்தை விட அதிக மேன்மையான காரியங்களை பேசும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் வந்திருக்கிறோம். தெளிக்கப்படும் இரத்த தண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தம் தெளிக்கப்படும் இடத்துக்கு வந்திருக்கிறோம். Praise God. உலக இன்னும் சரியா விளங்குறதில்லை. அவருடைய இரத்தம் உண்மையில் தெளிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று,
எந்த சூனியமோ எந்த காரியமோ எந்த விதமான
இந்த இரத்தத்தின் காரியத்துக்கு ஐயோ இந்த செய்திக்கு பிசாசு நாட்டுக்கு எனக்கு நன்றாக தெரியும். இந்த செய்தி வீடுகளில் போக போகிற நேரத்தில் வித்தியாசமான விடுதலைகளும் வித்தியாசமான வெளிப்படுத்துதல்களும் நடக்க போகிறது.
It's going to shake the houses. உன் வீட்டை அசைத்தே தீரும். ரத்தம்
அதுதான் தேவனுடைய செய்தி ஜனங்களுக்கு.
ராஜ்யம் நமக்காக கொடுத்த அந்த ரத்தம், அது இல்லாமல் பாதுகாப்பு இல்லை, அது இல்லாமல் தேவ பிரசன்னம் இல்லை.
இவரே 13:12 தமக்கென்று ஒரு ஜனத்தை தம்முடைய இரத்தத்தின் மூலம் அவர் பரிசுத்தம் பண்ணினார். 20 நித்திய உடன்படிக்கையாக அவர் அந்த பரிசுத்த இரத்தத்தை அவர் கொடுத்தார். நித்திய உடன்படிக்கை. கொலோசியர் 1:20 பவுல் என்ன சொல்கிறான், அவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே அவர் கொடுத்தார். He connects the blood and the cross. You see? 1 யோவான் 5:6 நாங்கள் வாசிக்கிறோம், அவர் தண்ணீரால் மட்டுமல்ல வெறும் சரீரத்தில் அவர் இரத்தத்தோடும் அவர் வந்தார். When he came. 1 யோவான் 1:7 அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்த சூசிகளையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் இரத்தத்தை குறித்து பேசினார்கள், இரத்தத்தை குறித்து பேசினார்கள். அதுவே நம்முடைய பாவங்களை கழுவும், அதுவே நம்மை விடுதலையாக்கும், அதுவே நமக்கு பாதுகாப்பு, அதுவே நம்மை அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகும். இதை மறந்து போகாதே. பிசாசு திருட வருவான், இவர் கம் வெளிப்படையாகும் என்று சொல்கிறது. கடைசி புத்தகம் 5:6 இந்த யோவான் ஸ்நானகன் அல்ல, சூஷன் யோவான், அப்போஸ்தலன் யோவான், அந்த தரிசனத்திலே அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. சிங்காசனத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அங்கே ஒருவர் அங்கே வீற்றிருந்தாராம். A lamb that was slain. அங்கே இரத்தம் இருந்தது பார்த்தீர்களா? 5:9 அவர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தம்முடைய இரத்தத்தின் மூலம் சம்பாதித்துக் கொண்டார். இரத்தத்தின் மூலமாக 12:12 அங்கே அவர்கள் அந்த பாட்டை பாடுகிறார்கள். அதை கொஞ்சம் நாங்கள் வாசிப்போம். 5:12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொண்ட பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா? இது பரலோகத்தில் நடக்கும் காரியங்கள். The blood. Yesu Christ's ratham. Once and for all. Nithyathukkumaga. Oray thadavai. And the pali selthapattathu. That's it. Yesu chonnar. Mudindathu. Idhukku piragu. Veru endha paliyum. Illai. Devan thammudaiya sondha ratchathinale. Thamakkendra oru janathai. Sambadhichukondar. Thammudaiya sondha ratchathinale. Apostle 20:28. அந்த 12 அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக என்று அவர்கள் பாட்டு பாடினார்களா? 7:14 எடுப்போம். வெளிப்படையாகும் 7:14. அதுக்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை தங்கள் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவரது இரத்தம்தான் எங்களை சுத்திகரிக்கும், அவரது ரத்தம் தான் எங்களை பரிசுத்தமாக்கும், அவரது ரத்தம் தான் எங்களை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகிறது. ரத்தம் இல்லாமல் பிரசன்னம் இல்லை, ரத்தம் இல்லாமல் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார், ரத்தம் இல்லாமல் அங்கே மன்னிப்பு இல்லை. ஐயா, தேவன் தம்முடைய குமாரனின் ரத்தத்துக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்து அதை நீ படித்துக் கொள்ள, நீயும் உன் குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளாய் வருவீர்கள். சாத்தான் தொட முடியாதவர்கள் இந்த இரத்தத்தை கடந்து வரவே முடியாது. எஸ் 12:11 எல்லா இடத்திலும் சகோதரர்களே நீங்கள் இதை வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் 12:11 அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
சாத்தான் அங்கே இருந்து வானத்தில் இருந்து தள்ளப்பட்டதும் இது சபை எடுபட்டதுக்கு பிறகு கீழே இருந்த ஜனங்களை என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பிதாவே இயேசுவின் ரத்தம் என்று கூச்சல் போட்டார்கள். சாத்தான் அவர்கள் கிட்ட வரவே முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ரட்சத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அவர்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவனை ஜெயித்தார்கள். யார்? பிசாசை ஜெயித்தார், ஜெயித்தார். ஆம். ஸோ சகோதரர்களே, இதுல இருந்து நாம் என்ன என்ன கற்றுக்கொள்கிறோம்? இப்பொழுது சொன்ன காரியங்களே என்ன? தேவன் தம்முடைய ராட்சியத்திலே உலக ஜனம், கொடுமையான இந்த பாவ பிடியில் இருக்கும் ஜனங்களுக்கு தம்மோடு மறுபடியும் அதை சேர்த்துக்கொள்ள ஆதாமின் மூலம் ஏற்பட்ட இந்த வருத்தம், அதை முற்றிலுமாக மாற்றுவதற்கு அவர் கொடுத்த த வாஷிங் டிட்டர்ஜென்ட் ஆஃப் ஹெவன் விளங்குதுதா? தேவன் கொடுத்த சரியான வாஷ் பண்ற
அவருடைய இரத்தம். டிட்டர்ஜென்ட் எனக்கு தமிழ் தெரியாது.
அவருடைய இரத்தம் சொல்லு, கரசி சொல்லு, பிதாவே இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி, இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி. எனக்காக இயேசு என்னிடத்திலே, நான் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் மறித்து என் பாவங்கள் கலர இரத்தம் சிந்தினதுக்காய் நன்றி பிதாவே. அமேன். Apply the blood. God is going to baptize you with blood and fire. ரத்தத்தாலும் நெருப்பினாலும் அபிஷேகம். நெருப்பினால் அபிஷேகம் கேட்டிருக்கிறாய், அடுத்தது இரத்தத்தினாலே. இப்பொழுதே தமது வார்த்தையினாலே உண்மையிலே தெளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என்ன தேவன் செய்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தைகளை உண்மையிலே தெளித்துக் கொண்டே இருக்கிறார். Sprinkling of the blood, sprinkling of the blood. ஆம் சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த சகோதரி அந்த இரத்த அறிக்கை வாசிக்க முடியாது. இந்த சகோதரி அந்த கழுத்தில் கட்டியிருந்ததுக்கு அதை எடுத்துட்டு அவள் எடுத்த, எனக்கு வாசிக்க தெரியாத ஆண்டவர் அப்படி செய்தால் அந்த கழுத்தில் இருந்த கட்டி எங்கேயும் மறைந்து போனது. ஏன் தேவன் இரத்தத்தை அங்கீகரிக்கிறார்? தேவன் இரத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார். ரத்தம், வார்த்தை, ஆவியானவர், இது மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. சொல்லு, எழுப்பினால என்னமோ ஒரு நல்ல காரியம் என் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்திலே நடக்க போகிறது, என் குடும்பத்திலே நல்ல காரியம் நடக்க போகிறது, இது நிச்சயம். அவரது இரத்தத்தின் மூலம் நான் ஜெயம் பெற்றேன். இன்றைக்கும் அவரது இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆமென், ஆமென்.